السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام ادرؤوا الحدود عن المسلمين ما استطعتم فإن كان لهم مخرج فخلوا سبيله فإن الإمام أن يفتي في العفو خير من أن يفتي في العقوبة رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அலவத்து அருளாளனும் நிகரத்து அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் பாவிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான வஸ்துக்களையும் பொருட்களையும் படைத்து தந்திருக்கிறான். அந்த பல்லாயிரக்கணக்கான பொருட்களோ வஸ்துக்களோ சாதனங்களோ அவைகளை எப்படி எப்படி பாவிக்க வேண்டும், எந்தெந்த நேரங்களில் பாவிக்க வேண்டும், எந்தெந்த அளவுகளில் பாவிக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. அதற்கு மூன்று வகையான வழிகாட்டுதல் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது, நம்முடைய ஐம்புலன்களால சில பொருட்களை விளங்கிக் கொள்ளலாம். கண்ணால் பார்ப்பதால், காதால் கேட்பதால், வாயால் பேசுவதால், நுகர்வதன் மூலமாக, கையால் பிடிப்பதன் மூலமாக, ஐம்புலன்கள் என்று சொல்லப்படும் அவைகளின் மூலமாகவும் சில பொருட்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய அளவு என்ன என்றும் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றது. ஐம்புலன்களால அவைகளை விளங்க முடியாது. ஒரு மனிதனை நாம் பார்த்தோம் என்றால் உடனடியாக நம்முடைய சிந்தனையில் வரும், இவர் உருவாகுவதற்கு ஒரு தாயும் தந்தையும் தேவை. இந்த தாய் தந்தை தேவை என்பதை புலன்களால விளங்க முடியாது. மாற்றமாக அக்கள், அதாவது புத்தியின் மூலமாகத்தான் விளங்கலாம். ஆக இரண்டாவது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக மனிதர்களுக்கு அக்கள் என்று சொல்லக்கூடிய புத்தியை தந்திருக்கின்றான். இந்த இரண்டின் மூலமாகவும் விளங்க முடியாத சில விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நாய் அல்லது பந்தியுடைய மாமிசம் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மதுபானம் அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. ஏக காலத்தில் ஒரே இரண்டு சகோதரிகளை ஒன்றாக திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏன், எதனால் இவைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அந்த எண்ணம், அந்த கேள்வி வந்துவிட்டது என்றால் புலன்களால் அவைகளுக்குரிய விடையை தெரிய முடியாது. அல்லது நம்முடைய அக்களால், நம்முடைய புத்தியால் அவைகளுக்குரிய பதிலை எங்களால் விளங்க முடியாது. மாற்றமாக இவைகளுக்கு வகையுடைய அறிவு, வகையுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகின்றது. இந்த வகையுடைய வழிகாட்டுதலை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வஹியின் மூலமாக வழிகாட்டி நபிமார்கள் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த வழிகாட்டுதலை சமூகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சொல்லியிருக்கிறார்கள். வஹியுடைய வழிகாட்டுதல் வெறும் ஷரியாத்துடைய விடயத்திற்கு மாத்திரம் அல்ல. உலகத்தில் நாம் வாழக்கூடிய சில நேரங்களிலேயும் அதற்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். இது பெரிய ஒரு தலைப்பு, நாம் சுருக்கமாக குறிப்பிடுகின்றோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கப்பலை கட்ட சொன்னான். நம்முடைய வஹியின் மூலமாக நம்முடைய பார்வைக்கு முன்னால் நீங்கள் இந்த கப்பலை கட்டுங்கள், செய்யுங்கள் என்று அதையும் அல்லாஹ் அவர்களுக்கு வஹியின் மூலமாக வழிகாட்டினான். பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆகின்ற ஆயிரக்கணக்கான பொருட்கள், வஸ்துக்கள், சாதனங்கள், இவைகளில் எவை எவைகளை எந்தெந்த அளவுக்கு பாவிக்கலாம் அல்லது எவை எவைகளை பாவிக்க கூடாது, அந்த கூடாத விடயங்களை செய்தால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஆனால் நாம் பார்க்கலாம், உலகத்தில் கூடுமான நூற்றுக்கணக்கான செயல்களும் இருக்கின்றன. அவைகளுக்குரிய நன்மைகள், அவைகளுக்குரிய சவாபுகள் என்னென்ன, அதற்கும் அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான். நூற்றுக்கணக்கான குற்றங்களும் பாவ செயல்களும் இருக்கின்றன, அவைகளுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகாட்டி இருக்கின்றான். ஆனால் குற்றங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா குற்றங்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் வஹியின் மூலமாக ஏற்படுத்தல்ல. அநேகமான குற்றங்களுக்கு அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய நீதிபதிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், அதாவது ஷரியாவை படித்த அறிஞர்களாக இருக்கலாம், ஊருக்கு தூதுவாக, காலத்திற்கு தூதுவாக, அந்த பிரதேசத்திற்கு தூதுவாக வித்தியாசமான முறையில் அந்த குற்றங்களுக்குரிய தண்டனைகளை கொடுக்கலாம். ஆனால் வஹியின் மூலமாக அல்லாஹ் ஏழு குற்றங்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் வஹியின் மூலமாகவே ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எதை வஹியின் மூலமாக ஏற்படுத்தினானோ அதற்குள்ளே நாம் நம்முடைய அறிவை புகுத்துவதற்கு அனுமதி கிடையாது. நமக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு மட்டுமே வித்தியாசம் அதுதான். அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டுவிட்டால் இது நாம் இயற்றிய சட்டம், 300 வருடத்திற்கு முன்னால் போட்ட சட்டம், நம்முடைய அறிவு, ஆற்றல், அனுபவத்தை வைத்து தயாரித்த சட்டம். அதனால் ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் பறிபோனாலும் சரி, நம்முடைய முடிவை நாம் மாற்ற மாட்டோம் என்று மாற்று மதத்தவர்கள் கூறுவார்கள், கூறுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களாகி இஸ்லாமியர்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய வஹியுடைய சட்டம், அதற்கு மாற்றமாக நாம் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. அது நம்முடைய அறிவுக்கு பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்ன, அல் இத்தாத்துல் முஸ்லிம் என்றால் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன, ஏவக்கூடியவனுடைய ஏவுதலுக்கு முழுமையாக வழிபடணும், தடுக்கக்கூடியவனுடைய தடைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கணும், அதில எந்த எதிர் கேள்விகளும், ஏன், எதற்கு என்று கேட்பதற்கு அப்துகளாகிய அடிமைகளாகிய நமக்கு அனுமதி இல்லை. ஆக அல்லாஹ் வஹியின் மூலமாக தடை செய்த அல்லது குற்றங்களுக்குரிய தண்டனைகளை ஏற்படுத்திய மிகப்பெரிய பாவங்கள் ஏழு பாவங்கள் இருக்கின்றன. அதுல கொலையும் இருக்கின்றது, கொள்ளையும் இருக்கின்றது, விபச்சாரமும் இருக்கின்றது, அவதூறு சுமத்துவதும் இருக்கின்றது, திருடுவதும் இருக்குகின்றது, மதம் மாறுவதும் அதிலே இருக்குகின்றது. இப்போது ஏழு பெரும் பாவங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவைகளுக்குரிய தண்டனைகளை அல்லாஹ்வே வஹ்யின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த இடத்துல நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், சமீப காலமாக சில அரபு நாடுகளில் யாராவது ஒருவர், அவர் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, அவர் விபச்சாரம் செய்து அது நூற்றுக்கு நூறு உறுதியாகிவிட்டது என்றால், திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சில நாடுகளில் செயல்படுத்துகின்றார்கள். அந்த சில நிகழ்ச்சிகளை சில நேரங்களில் நாங்கள் சோசியல் மீடியாக்களின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நடக்கக்கூடிய நேரத்தில் மாற்று மதத்தவர்களை விடுவோம். ஏன், அவர்களுக்கு அல்லாஹுவின் மீதோ வஹியின் மீதோ நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்முடைய ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் கூட, இது என்ன இவ்வளவு பயங்கரமாக இருக்குது, விபச்சாரத்திற்காக இவ்வளவு பயங்கரமான தண்டனை, உயிரோடு வைத்து கல்லால் எறிந்து கொலை செய்வது என்பது கடினமானது, மூர்க்கத்தனமானது என்று ஒரு சிலர் பேசுவதையும் நாம் கேட்கக்கூடியதாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது இந்த தண்டனையை அல்லாஹ் இவ்வாறு ஏற்படுத்தினான். திருட்டுக்கும் தண்டனை இருக்குது, கொலைக்கும் தண்டனை இருக்குது. கொலை செய்தால் அவரை கொலை செய்ய வேண்டும். குர்ஆன் கூறுகின்றான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத், பழிக்கு பழி, கொலை உண்டவரை கொலை கொலை செய்யப்படுகின்றார். கொலை செய்தவரை பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஹயாத் இருக்குது, உங்களுக்கு அதன் மூலமாக வாழ்க்கை இருக்குது. கொலை செய்தவருக்கு கொலைக்குரிய தண்டனையை கொலை செய்தால்தான் மீதமுள்ளவர்கள் பயந்து அந்த பயங்கரமான கொலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல் குர்ஆன் கூறுகின்றது. அதே மாதிரி தான் விபச்சாரம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, விபச்சாரத்தை எடுத்தடுப்பிலேயே திருமணம் முடிக்காதவர்களுக்கு 100 கசையடி, திருமணம் முடித்தவர்களை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று எடுத்தெடுப்பில் இஸ்லாம் சொல்லல்ல. அதற்கு மாற்றமாக விபச்சாரத்தை தடுக்கக்கூடிய பல எத்தனையோ வகை வகையான வேலிகளை முதலாவது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் போட்டிருக்கின்றது. ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல. ஆண்களை பார்த்தும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பெண்களை பார்த்தும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்கள். மூமினான பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, அவர்களும் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி கூறுங்கள். வேறு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பெண்மணிகளே, நீங்க உங்களுடைய வீடுகளிலேயே தங்கி இருங்கள். அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணிகள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு பாதைகளில் திரிந்ததை போன்று திரியாதீர்கள். மேலும் அல்லாஹ் குர்ஆன் குறிப்பிடுகின்றான், வெளியில் செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆடைகளுக்கு மேலால் ஜில்பாப் என்ற போர்வையை போர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்திரைகளை நீங்கள் உங்களின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல ஒரு இரண்டு இடங்களில் இவைகள் சொல்லப்படல, பல இடங்களில், பல விதங்களில், பல நேரங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய பல வேலிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தந்திருக்கிறான். ஆண்களோட பெண்கள் பேசுற நேரத்தில் கூட குலைந்து குலைந்து பேசாதீங்க. நீங்க ஆண்களுடன் பெண்மணிகளே, நீங்க குலைந்து குலைந்து பேசாதீங்க. பெண்மணிகள் நீங்க வெளியில போறீங்களா, நறுமணங்களை பூசிக்கொண்டு போவாதீங்க. ஐயோ மம்ராத்தின் இந்த பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு. இப்ப அடிக்கடி நாங்க பார்க்கலாம், போகலாம். கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில் உள்ளவங்க எங்களை கடந்து போறாங்க, அப்படி காத்து அவங்களோட பேசியம் வரும். நபியவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஒரு ஆண்களுடைய கூட்டத்தை தாங்கி கலந்து சென்றாள் என்றால் ஃபஹியா ஸானியா, அவள் விபச்சாரி என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா மாதி மஹ்ரம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன், மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருக்க வேண்டாம். ஒரு பெண்மணி மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்ய வேண்டாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இத்துணை வரையறைகளை போட்டு இத்துணை ஒழுக்கங்களை போட்டு பின்னால தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பக்கம் நீங்க நெருங்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல, அதன் பக்கமே நீங்க நெருங்காதீங்க, விபச்சாரத்தை தூண்டக்கூடிய எந்த செயல்களிலும் ஈடுபடாதீங்க. அது ரொம்ப அருவறுப்பானது, ரொம்ப மோசமானது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் தண்டனைகளை சொல்லவாரான். அந்த தண்டனைகளுக்கும் எத்தனையோ வகை வகையான கட்டுப்பாடுகள். ஒரு நாள் விபச்சாரம் செய்துவிட்டால் கண்டகண்டவர்கள் எல்லாம் தண்டனை கொடுக்க முடியாது. இஸ்லாமிய நாடாக ஆட்சியாக இருந்தால் அதற்கு என்ற நீதிமன்றம், அதற்கு என்ற நீதிபதி, அவர் அந்த நீதிபதி விசாரிப்பார். தண்டனையை கொடுப்பதற்கும் மிக முக்கியமான நிபந்தனை என்ன? விபச்சாரம் செய்தவர் நான் விபச்சாரம் செய்தேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளோனும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அல்லது அந்த பெண் கர்ப்பமுற்று இருக்கோனும், அல்லது நான்கு பெயர்கள் தன்னுடைய கண்ணால நெற்றி கண்ணால அந்த செயல் நடப்பதை கண்கூடாக கண்டிருக்கோனும், இவங்க ரெண்டு பேரும் ரூம் உள்ளுக்கு போனாங்க, ஒரு அறையுக்குள்ள போனாங்க, ஒரு அவர் இருந்து விட்டு வந்தாங்க, முழு இரவும் ரூமுக்குள்ள இருந்தாங்க, வெளியில வரல, அதனால ஜினாவின் மீது அவர்களுக்கு குற்றம் சுமத்தேலா? நபியுடைய எந்த அளவுக்கு நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் என்றால், ஒரு கிணற்றுக்குள்ள வாளி இருப்பதை போன்று, ஒரு பொட்டிலுக்குள்ள பேனை இருப்பதை போன்று, அந்த ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவை நான்கு பேர், எட்டு கண்கள், மூணு பேரும் அல்ல, நான்கு பெயர்கள், எட்டு கண்கள் அதை கண்கூடாக கண்டு அவர்கள் சாட்சி சொன்னால் தான் தண்டனர். நாங்கள் யோசிக்கோணும், ஒரு நான்கு பேர்களுக்கு முன்னால இந்த மாதிரியான வேலையில் ஒருவர் ஈடுபட்டால் அவரை நாங்கள் மனிதன் என்று சொல்வோமா அல்லது மிருகம் என்று கூறுவோமா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எங்களோட உடம்புல ஒரு கெட்டு போன உறுப்பு, உதாரணமா சுகர் பேஷண்ட், டாக்டர் கூறுகின்றால் பெருவிரலை வெட்டோனும், அல்லது கால பாதத்தை வெட்டோனும், அல்லது கையில ரெண்டு மூணு விரல்களை வெட்டினாத்தான் மீதம் உள்ளதை பாதுகாக்கலாம். யாராவது அந்த சர்ஜனை போய் நீ இப்படி கைய வெட்ட சொன்னீங்க, காலை வெட்ட சொன்னீங்கன்னு யாராவது அவரை குறை சொல்லுவாரா? அந்த கையையோ விரலையோ வெட்டினால்தான் மீதமுள்ள உறுப்புகளை பாதுகாக்கலாம். அதே மாதிரி சமூகம் என்ற உடம்புல இந்த ஒரு மனிதன் பகிரங்கமாக எட்டு கண்களுக்கு முன்னால மிருகத்தை விட மோசமாக இந்த செயலில் ஈடுபடுகின்றான். அதனால் இவன் கெட்டுப்போன ஒரு உறுப்பை போன்று தான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குகின்றான். அதனால தான் அவனுக்குரிய அந்த தண்டனை, அந்த கெட்டுப்போன விரல் அல்லது கெட்டுப்போன காலை வெட்டுவதை போன்று அந்த மனிதனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து மற்றவர்கள் தவிந்து கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தண்டனை கொடுப்பதற்கும் பல இறுக்கமான நிபந்தனைகள். அதோடு மாத்திரமல்ல, அந்த ஷாட்டை கூட எப்படி இருக்கணும், அது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சொத்தாக இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடியவர் நடுநிலைமையான வேகத்தில் அடிக்க வேண்டும், தன்னுடைய கையை தலைக்கு மேலால் தூக்க
அடிக்கக்கூடாது, எலும்புகள் உறுப்புகள் முறியக்கூடிய அளவுக்கு அடிக்கக்கூடாது. வெறும் வலி ஏற்படணும், வெறும் நோவு ஏற்படணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், இத்ரஉல் ஹுதூத அனில் முஸ்லிமீன மஸ்தாதும், முடிந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுப்பதிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை மன்னித்து விடுவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் மன்னித்து விட்டு விடுங்கள். ஒரு தலைவர், ஒரு இமாம், ஒரு ஹலீஃபா, ஒரு நீதிபதி அவர் தண்டிப்பதில் தவறு செய்வதை விட மன்னிப்பதில் தவறு செய்தால் பரவாயில்லை. அவர் தவறுதலாக மன்னித்து விடுகின்றார், அது ஹைர். தவறுதலாக தண்டித்து விடக் கூடாது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இதற்குரிய ஆதாரம் சூரத்து நூறிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. விபச்சாரம் செய்த பெண்ணுக்கும் விபச்சாரம் செய்த ஆணுக்கும் நீங்கள் 100 கசையடிகள் அடியுங்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் உங்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். யார் அல்லாஹ்வை கொண்டும் கயாமனால கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறீங்களோ அல்லாஹுடைய தண்டனை நிறைவேற்றுவதில் அவர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். அவர்கள் ரெண்டு பேர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனையை முன்னீங்கள் ஒரு கூட்டம் பகிரங்கமாக பார்க்கட்டும். இரு தலைகளை அடைத்து வைத்துக் கொண்டு, செய்திகளிலே அடைத்து வைத்துக் கொண்டு, விஷ ஊசிகளை போடுவதைக் கொண்டோ அல்லது ஷூட் பண்ணுவதைக் கொண்டோ அல்ல, பகிரங்கமாக ஒரு கூட்டம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அதனுடைய பயங்கரத்தை பார்த்தால் மற்றவர்களும் பயப்பட்டு இது போன்ற வேலைகளை செய்ய மாட்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதில் ஆக மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் இந்த சூரத்து 100 ஆரம்பத்தில் இந்த ஆயத் சூரத்து 100 இறங்கியது ஹிஜ்ரி 6வது ஆண்டு. ஹிஜ்ரி 6வது ஆண்டில் தான் சூரா 100 இறங்கியது. உலகத்தில் எங்களின் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை என்னண்டா சூரத்து 100 கசையடி கொடுங்கள் என்று வந்திருக்கின்றது. நபியுடைய காலத்தில் மிக முக்கியமான 3 பேர்களுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட்டது. 2 யூதர்களுக்கும், ஒரு சஹாபியான மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும், ராமுதியா வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும். ஆக 3 கட்டங்களில் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மேற்கத்தியவர்களுடைய வாதம், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாதம் என்ன, நபியுடைய காலத்தில் 3 பேர்களுக்கு கசை அதாவது கல்லெறிந்து கொல்லப்பட்டதெல்லாம் இந்த சூரத்து 100 இறங்குவதற்கு முன்னால் நடந்தவை. அதனால சூரத்து 100 இறங்கிய ஆயத் அது தான் இறுதியானது. அதனால் அந்த ஆயத்துல கசை அடி அடியுங்கள் என்று தான் வந்திருக்குது. கல்லால் எரிந்து கொள்ளுங்க அந்த வரல, அதனால கல்லால் எரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு வாதத்தை இஸ்லாத்துடைய விரோதிகள் வைக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். நாம் ஏன் விரிவாக குறிப்பிடுகின்றோம் என்றால் எங்களுடைய சில சகோதரர்கள் கூட தலம்பல் நிலையில அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, ஏன் இதில் இவ்வளவு கடினமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட ஒரு சிலர் நினைக்கலாம். அதனால் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நாங்க நபியுடைய காலத்தில் நபி அவர்களுடன் இருந்தோம். குர்ஆன்ல நாங்க ஓதிய குர்ஆன்ல கல்லால் எரிந்து கொள்ளுங்க என்பதை நாங்க ஓதியும் இருந்தோம். அதை நாங்கள் பாடமாக்கியும் இருந்தோம், அதை நாங்கள் பாதுகாத்தும் இருந்தோம். நபி அவர்களும் கல்லை நின்று கொலை செய்தாங்க, விபச்சாரம் செய்த ஆண் திருமணம் முடித்ததற்கு பின்னால விபச்சாரம் செய்தவர்களை நபி அவர்கள் கல்லை நின்று கொலை செய்தாங்க. நாங்களும் அவ்வாறு செய்திருக்கிறோம். எனக்கு பயமாக இருக்குது, பின்னால வரக்கூடியவர்கள் குர்ஆன்ல இதற்கு ரஜும் என்று சொல்லுவாங்க, அரபியில ரஜும், கல்லெறிந்து கொள்வது. எனக்கு பயமாக இருக்குது, பின்னால வரக்கூடியவர்கள் குர்ஆன்ல ரஜும் சம்பந்தமாக இல்லையே என்று சொல்லி அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கட்டளையை விட்டு விடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்குது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். குர்ஆன்ல ஒரு ஆயத்துண்டு, ஆரம்பத்தில் இருந்தது அதாவது வயோதிபத்தை அடைந்த அல்லது திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன்ல ஆரம்பத்தில் ஓதப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த திலாவத், அதாவது ஓடுவதிலே உள்ள, அது மாற்றப்பட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது, ஆனால் அதனுடைய சட்டம் அமுல்ல இருக்குது. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஜும் கல்லெறிந்து கொண்டார்கள். மூன்று பேர்களுக்கு நபியுடைய காலத்தில் நடந்திருக்கிறது, ரெண்டு யூதர்கள். அந்த யூதர்களுக்கு கல்லால் எரிந்து கொண்ட அந்த நிகழ்வை, ஒரு நிகழ்வை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 7 அல்லது 8 தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இன்னொரு சரித்திரத்தை அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூட கூடியவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 9 இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஹதரத் மாயிஜ் இப்னு மாலிக்குல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் முஸ்லீம்ல வருகின்றது. அதை ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்ததே ஹிஜ்ரி 9. வர்க்கத்தைச் சேர்ந்த பெண்மணி, அந்த பெண் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த சரித்திரமும் முஸ்லீம்ல வருது. அதை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 8. நாங்கள் சுருக்கமாக இதை சொல்ல வருகிறோம் என்றால், நபியுடைய காலத்தில் 2 யூதர்களுக்கும் 2 முஸ்லீம்களில் உள்ள ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ரஜும் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. அந்த 4 நிகழ்வுகளையும் அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிஜ்ரி 7 அல்லது 8 அல்லது 9 தான் ஒன்று இஸ்லாத்துக்கு வந்தாங்க அல்லது மதீனாவுக்கு வந்தாங்க. அதனால மேற்கத்தியவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு என்ன, ஹிஜ்ரி 6 இறங்கிய சூரத்து 100 உள்ள ஆயத்து அது இறுதியானது, அதற்கு முன்னால கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டதெல்லாம் அதற்கு முன்னால என்ற வாதம் அது பிழைக்குது, அவர்கள் தவறாகுது. ஏன், இந்த 4 பேர்களுமே அவர்கள் ஹிஜ்ரி 7 அல்லது 8-9 தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அல்லது இந்த நிகழ்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த கல்லெறிந்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ரஜும் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 52 சஹாபாக்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி அல்ல, 2 சஹாபி அல்ல, 3 சஹாபி அல்ல, 52 மேற்பட்ட சஹாபாக்கள் நபியுடைய காலத்திலிருந்து சஹாபாக்களின் மிகப்பெரிய ஒரு கூட்டம். அதற்கு பின்னால சாபியங்கள், அதற்கு பின்னால சபா சாபியங்கள், மரபு வழியாக முத்தவாத்தியர் என்று கூறுவார்கள் பெருந்தொண்ட ஒரு கூட்டம் இந்த ஹதீஸ்களை தொடர்ந்து அறிவித்திருப்பதன் மூலமாக ரஜும் கல்லெறிந்து கொலை செய்வது என்பது நபி அவர்களுடைய அந்த சூரத்து 100 இறங்கியதற்கு பின்னால நடந்தது. நபி அவர்களும் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால வந்த இஸ்லாமிய தலைவர்களும் செய்திருக்கிறார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையை போட்டு விட்டான், நிர்ணயித்து விட்டான் என்றா நானோ நீங்களோ அதுல கருத்து சொல்லேலா? நபி அவர்கள் ஒரு முடிவை சொல்லிவிட்டார்கள் என்றால் நபியுடைய முடிவும் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய முடிவு மாதிரி ஹதீஸ் ஷரீஃபுல தஃப்ஸீர்கள்ல வருது, ரெண்டு பேர்கள் ஒரு முஸ்லீமும் ஒரு யூதனும் நபியிடத்தில் வந்து ஒரு வழக்கை வைக்குகின்றார்கள். நபி அவர்கள் அந்த முஸ்லீம் அவரிடத்தில் ஆதாரம் இருந்தது, அவருக்கு சாதகமாக அந்த யூதனுக்கு பாதகமாக தீர்ப்பளிக்கிறார். அவர் சொன்னாரு, இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளேலா, வாங்க நாங்க ஹதரத் உமர்ட்ட போகும்போது ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போறாங்க. ஹதரத் உமர்ட்ட போய் அந்த யூதன் சொன்னாரு, இப்படி ஒரு வழக்கு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படி போனோம், அவர் இப்படி தீர்ப்பளித்தாரு, அது எனக்கு விருப்பம் இல்ல, அது எனக்கு ஆட்சேபனை, அதை என்னால் ஒப்புக்கொள்ளேலா, அதனால தான் நாங்க உங்கள்கிட்ட வந்தோம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வந்து. ஹதரத் உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க, அப்படியா, ரசூலுல்லா செய்த தீர்ப்பு உங்களால ஏற்றுக்கொள்ளேலதா, அப்படி இருங்க, வீட்டுக்குள்ள போனார், ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வந்தார், மறுக்கணுமே அந்த யூதனுடைய கழுத்தை வெட்டிவிட்டு சொன்னார், ரசூலுல்லாவுடைய தீர்ப்பை ஏற்காதவனுக்கு நான் இவ்வாறு தான் தீர்ப்பளிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதற்கு அவருடைய வேகம், அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேகம் என்ன, அல்லாஹுடைய ரசூலுடைய தீர்ப்புக்கு பின்னால வேறு யாரும் வேறு எந்த தீர்ப்பையும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அவ்வாறு கேட்டுவிட்டால் அவருடைய ஈமானில் அங்கே ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதாவது நாங்கள் இஸ்லாமியர்கள், அல்லாஹ் ஒன்றே சொல்லிவிட்டான், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு எங்களுக்கு வழிகாட்டி விட்டாங்க, அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குகின்றது என்றால் அதற்கு பின்னால நாங்கள் சந்தேகப்படுறல்ல, அதில் நாங்கள் அத்துணை பேர்களும் நாங்கள் உறுதியோடு இருக்கணும். குர்ஆன்ல வஹீ மூலமாக வந்த தண்டனை, அது கொலைக்காக இருக்கலாம், அது திருட்டுக்காக இருக்கலாம், அது அவனூருக்காக இருக்கலாம், மதம் மாறியதற்காக இருக்கலாம், எதற்குரிய தண்டனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு மேலால் செல்வதற்கு எனக்கோ உங்களுக்கோ முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கோ, அல்லது சவுதியுடைய நாட்டுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்தை மீறி எங்களால் எங்கேயுமே செல்ல முடியாது. சில நேரங்களில் ஏதாவது ஒரு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டவருடைய தாயோ தந்தையோ கொலை செய்தவரை நாங்க மன்னித்து விட்டோம் என்றா பரவாயில்லை, அவங்க மன்னித்து விடுவாங்க, அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் நாட்டுடைய தலைவர் கூட மன்னிக்கேதாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால விபச்சாரம் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கொடுமையானது, அது நடப்பதற்குரிய எத்தனையோ வழிவகைகளை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சமீப காலமாக நாங்கள் பார்க்கலாம், குர்ஆன்ல சொன்னது சில அடையாளங்கள், சில வழிமுறைகள், அது இல்லாம சமீப காலமாக சோசியல் மீடியாவின் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலமாக எக்கச்சக்கமான பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை அறியாம ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் அந்த சோசியல் மீடியாவுக்கு எங்களை கால நேரங்கள் கழிஞ்சு கொண்டிருக்கிறது. அதுக்கு செலவழிக்கிற நேரம், அதுல எவ்வளவு ஹயிர், எவ்வளவு நல்லது, எவ்வளவு கெடுதி என்று யோசித்து பார்க்க நேரம் இல்ல. அதை விட்டு விடுங்கண்டா மக்கள் சொல்லுவாங்க, நாங்க உண்ணாமல் இருப்போம், குடிக்காமல் இருப்போம், தூங்காமல் இருப்போம், ஆனா எங்களுக்கு மொபைல் போனோ, எங்களுக்கு கம்ப்யூட்டரோ, எங்களுக்கு இன்டர்நெட்டோ இல்லாமல் வாழ இயலாது. இந்த அடிப்படையில இந்த அளவுக்கு மக்கள் அதன் பக்கம் இருக்கப்பட்டுட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு காலகட்டத்துல மறைமுகமாக அல்லது பகிரங்கமாக நடந்து கொண்டிருந்தது, ஆனா இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், வீட்டுக்குள்ள, அறையுக்குள்ள, 4 சுவருக்குள்ளே இருந்து கொண்டு முழு உலகத்தில் உள்ள அசிங்கங்கள், முழு உலகத்தில் உள்ள மோசங்கள், கணவன் அவர் ஒரு பக்கத்தால, மனைவி அவள் ஒரு பக்கத்தால, மகன் அவர் தருவோம்ல, மகள் அவள் தருவோம்ல, ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா 4 பேர்களும் எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கிறாங்க. பின்னால உமாவும் அப்பா வந்து சொல்லுவாங்க, ஹசரத் எங்க மகன் அப்படி போயிட்டான், எங்க மகள் அப்படி போயிட்டாங்க, எங்களை குழந்தைகளை கட்டுப்படுத்தணும், முதல்ல நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும், கணவனும் மனைவியும் அவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தணும், தாயும் தந்தையும் முதல்ல நாங்க எங்களை கட்டுப்படுத்தினால் வளரக்கூடிய குழந்தைகளை கட்டுப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக, மனை மக்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மத்திய தேசிய மன்னரைகளில்
வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்லா கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கபர்களையும் ஒளிமயமாக பிரகாசமானதாக ஆக்கி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்க யா ரஹமர் ராஹிமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
Allah hi Allah.